நம் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு வேத வசனத்தை நாம் இப்பொழுதும் வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
என்னை நோக்கி கூப்பிடு,
என்னை நோக்கி கூப்பிடு,
அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து,
அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து,
நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்,
இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் எரேமியா மூலமாக நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் வாலண்டியரா நம்மளை பார்த்து சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. எதுக்காக? நீ கூப்பிடும் பொழுது என்ன நடக்கும் என்றால், நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நான் உனக்கு ஆன்சர் பண்ணுவேன். கூப்பிட சொல்லும் போதே அடுத்ததே சேர்த்து சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன அதே நேரத்தில் திருப்ப ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார், நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இந்த வார்த்தை நம்ம என்கரேஜ் பண்ணணும். கூப்பிடுங்கிறார் அவர், நம்மை கூப்பிட சொல்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன? நமக்கு அறியாத காரியங்களையும் நமக்கு எட்டாத விஷயங்களையும் நமக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் ஆண்டவருடைய நோக்கங்கள் திட்டங்கள் இருக்கிறது. அதில் என்ன பிரச்சனைனா, அந்த நோக்கங்களையும் திட்டங்களையும் அநேக தேவ பிள்ளைகள் அறியாமலும் புரியாமலும் இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் இருக்கிறதுன்னு ஒரு காமனா அறிந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, அந்த நோக்கம் என்ன அதுவும் நமக்கு தெரியணும். வேதத்தில் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அது உனக்கு அறியாதது மட்டுமல்ல, அது உனக்கு எட்டாததுமான விஷயம்னு கர்த்தர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயங்கள் அறியாமல் இருக்கிறோம். நமக்கு அறியவில்லைன்றது நமக்கு அறியாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறத அதையும் தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனை. புரியுதா? நமக்கு ஒன்றும் தெரியலைங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாததுன்னு ஒன்று இருக்குது, உன் அறிவுக்கு எட்டாததுன்னு ஒன்று இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்கள், மறைவானவைகள், அது நம்மை குறித்த தேவ திட்டம், நம்மை குறித்த ஆண்டவருடைய யோசனைகள், அதை ஆண்டவர் நமக்கு அறியப்பட வேண்டும் விரும்புறாரு. ஆனால் அதை அறிந்து கொள்ளாமலே தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை ஓடுறதுக்கு காரணம் என்னன்னா, அவரை நோக்கி கூப்பிடாததுதான் பிரச்சனை. இப்ப இந்த வசனத்தை நம்ம அப்படி பார்க்கணும். அவரை நோக்கி கூப்பிடாத ஒரு காரணத்தினாலதான் நம்முடைய ஃபியூச்சர் நமக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு காரியத்தில் என்ன முடிவு எடுக்கிறது என்பது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இதுல இருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம என்கரேஜ் பண்றார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரிடத்தில் ஒரு கான்டாக்ட்லயே இருக்கணும், லைவ் கான்டாக்ட்லயே இருக்கணும். அந்த லைவ் கான்டாக்ட்லயே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் உங்களுக்கு எதுவுமே மறைக்கப்பட்டதா இருக்காது. அடுத்தடுத்த காரியங்கள் நீங்கள் என்னென்ன முடிவெடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்காது. எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் சகலத்தையும் நம் தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார். ஆமென். திட்டமிட்டுட்டார். இன்னைக்கு இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு நபரை குறித்தும் ஆண்டவருக்கு திட்டம் இருக்குது. புரிதலாம்? எல்லா நபரும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரை குறித்தும். இதுல ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க எல்லாத்தையுமே நான் சொல்றேன், எல்லாரை குறித்து, உலகத்தில் பிறக்கிற அத்தனை நபரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வராதவர்கள் அந்த திட்டத்தை அடையாமலேயே தங்க வாழ்க்கையில் போயிடுறாங்க. அவர்கள் பிசாசுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து போகிறதுனாலே அவன் தன் திட்டத்தை நிறைவேற்றி தேவ திட்டத்தை மழுங்கடித்து விடுகிறான். அவர்களுக்கு புரியாமலே கொண்டு போய் கடைசியிலே அவர்கள் வாழ்க்கை நரகத்துக்கு போய் விடுகிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இது செகண்ட் ஸ்டேஜ். தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். ஏன்னா நம்ம லைஃப் நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டோம். அதனாலே நம்முடைய வாழ்க்கை குறித்து என்னென்ன காரியங்களை எதை எந்தெந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பது எல்லாத்தையும் நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நீட்ட செஞ்சிட்டே வரார். இது செகண்ட் லெவல். ஆனா மூணாவது ஒரு லெவல் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கரெக்டா நம்ம லைஃப்ல எந்தெந்த நேரத்தில் எதெல்லாம் செய்யறான்றது உண்மை, அது செகண்ட் லெவல்ல இருக்குது. ஆனா என்ன செய்ய போறார் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சிருக்கிறது, இது மூணாவது லெவல். இது செகண்ட் லெவலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் லெவல் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருக்குள்ள தங்க வாழ்க்கை வச்சிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைக்கிறது செஞ்சுட்டே தான் வருவார். எந்தெந்த நேரத்தில் எதை செய்யணும், எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, எப்படி செய்யணும், எல்லாம் கரெக்டா கண்டிப்பா செஞ்சுட்டு வருவார். ஆனால் இந்த செகண்ட் லெவல் இருக்கிறவங்களுக்கே ஒரு பிரச்சனை என்னன்னா, அடுத்தது என்ன நடக்க போதோ, அடுத்து இது எப்படி போய் முடிய போதோ, இது என்ன ஆக போதோ, இந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். ஆனா கரெக்டா நடக்கும். அது நடந்தாலும் அது வரைக்கும் அது நடந்து அவங்க வாழ்க்கையில் நடந்து முடிகிற வரைக்கும் ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்கும். இது எப்படி போய் முடியுமோ, என்ன ஆகுமோ, இது சரியாகுமோ சரியாகாதா என்னமோ அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு குழம்பவே ஒரு பயமும் குழப்பமும் கலக்க ஓடிட்டே இருக்கும். அப்ப இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆண்டவர் செய்ய நினைக்கிறது செஞ்சுட்டே இருந்தாலும் கூட ஒரு குழப்பத்தோடையும் பயத்தோடையும் ஒரு திகிலோடையும் ஒரு கலக்கத்தோடைய வாழ்க்கையை ஓடுறது ரொம்ப கொடுமையானது. ஆனா ஆண்டவர் இந்த செகண்ட் லெவல்ல கூட நம்மளை வைக்கணும்னு நினைக்கல, தேர்ட் லெவல்ல வைக்க நினைக்கிறார். அவர் செய்ய போறதெல்லாம் சொல்லி, இதுதான் என் லைஃப்ல நடக்க போகுது, இதுதான் கர்த்தர் எனக்கு அடுத்து செய்ய போறாரு, இதுதான் என்னுடைய ஃபியூச்சர், இப்படித்தான் என் வாழ்க்கை போக போகுது, இதுல இப்படிதான் நான் செய்ய போறேன், எல்லாத்தையும் முன்னாலேயே நமக்கு சொல்லி சமாதானத்தோடு நிம்மதியாக அந்த பாதைகளை மகிழ்ச்சியோடு கடந்து போகிற ஒரு அனுபவம், இதுதான் மூணாவது லெவல். இந்த வசனத்தை ஆண்டவர் இதுக்கு தான் நமக்கு சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. இந்த தேர்ட் லெவல் லைஃப் லீட் பண்ண தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அப்படி நீ கூப்பிடும் பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், கண்டிப்பா பதில் கொடுப்பேன். உன் லைஃப்ல என்னென்ன செய்ய போறன்றதை குறித்து நான் பதில் கொடுப்பேன், உத்தரவு கொடுப்பேன். உத்தரவு கொடுக்கிறது மட்டுமல்லாமல் உனக்கு அறியாமல் இருக்கிற விஷயம் நிறைய விஷயம் உனக்கு தெரியல, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நடக்கும்னு தெரியுது, எல்லாம் நல்லபடியாய் முடியும்னு தெரியுது, ஆனா அது எப்படி நடக்கும்னு தெரியல. அதை உனக்கு நான் தெரியப்படுத்துறேன், உனக்கு அறியாததை நான் தெரியப்படுத்துறேன். எட்டாத காரியம், சில விஷயத்தை பாத்தீங்கன்னா நம்முடைய கற்பனைக்கு எட்டாத காரியம், அது ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துவார். நாங்க ரெண்டு மூணு நாளைக்கு பேசிட்டு உங்க வீட்டுல நான் உட்காந்து பேசியிருந்தேன். அப்ப சொன்னேன், நம்ம ஸ்கூல்ல படிச்ச போது இன்னைக்கு நம்ம இருக்கிறத நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். நினைச்சது கூட கிடையாது, கற்பனை பண்ணது கூட கிடையாது. அப்ப அந்த ஸ்கூல் டேஸ்ல அது வேற. இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை நாங்க நினைச்சு கற்பனைக்கு அது எட்டாத காரியம், எட்டாத விஷயத்துல கர்த்தர் கொண்டு போய் நிக்க வைக்கிறாரு. அப்ப இதே போலதான் எல்லாருடைய லைஃப்லயும் சொல்றேன், இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நீங்க சிறு வயதுல நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா அதை எட்டி அதை நினைச்சு பார்த்துருக்க மாட்டேங்க, எட்டாத காரியமா இருந்திருக்கும். உங்களுடைய சிச்சுவேஷன், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய வளர்ப்பு, உங்களுடைய காரியங்கள், அதெல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க லீட் பண்ணிட்டு இருக்கிற லைஃப் வந்து எட்டாத விஷயமா இருக்கும். நானா இங்க வந்திருக்கிறேன், நானா இப்படி மாறிட்டேன், உங்களுக்கே உங்களை குறித்து ஆச்சரியமா இருக்கும். அப்ப இதெல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானித்து, ஏற்கனவே திட்டமிட்டு, நம்முடைய வாழ்க்கையில் அதை முன்னறிவித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவரைத்தான் நாம் தகப்பனாய் பெற்றிருக்கிறோம். ஆமென். அதனால இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் என்கரேஜ் பண்றார் என்னன்னா, உங்க லைஃப்ல நீங்க எதை குறிச்சும் குழப்பத்தோடு வாட அவருடைய சித்தம் கிடையாது. என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் குழப்பம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் திட்டத்தில் வைத்திருக்கிறார், அதை முன்னறிவிப்பார், அவர் அறிவித்தபடியே அவர் நம்மை நடத்தி செல்வார். ஆமென். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் யாரை செலக்ட் பண்ணாலும் ஒரு பர்பஸ் கண்டிப்பா இருக்கும். பர்பஸ் இல்லாமல் ஆண்டவர் யாரையுமே கர்த்தர் தெரிந்து கொண்டது கிடையாது, யாரையுமே அழைக்கிறது கிடையாது. ஒரு நோக்கம் இல்லாமல் யாரையுமே கர்த்தர் செலக்ட் பண்ணது கிடையாது. இந்த இடத்துல இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களை குறித்து கர்த்தருக்கு நிச்சயமா சொல்றேன், நீங்கள் அறியாத விதத்தில், உங்களுக்கு எட்டாத விதத்தில் உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதற்கு உங்களுடைய சிச்சுவேஷன் அல்லது உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய பின்னணி எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. ஆண்டவருடைய பிளான் உங்கள் லைஃப்ல நடக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த பெரிய தகுதியும் தேவையே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு எந்த உலகத்தனமான எந்த பெரிய தகுதியே தேவை கிடையாது. உங்களை வைத்து எதை செய்யணுமோ அதை கண்டிப்பாய் கர்த்தரால் செய்ய முடியும். ஆமென். நீங்க பைபிள்ல பாருங்க, ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரும் கூப்பிடும்போது பாருங்க, ஒவ்வொரு சுமார் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:19 வாசிக்கலாம்.
என் பின்னே வாருங்கள்,
உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இங்கே பார்க்கும்போது மீனவன், பேதர் ஒரு மீனவன், படிப்பறிவில்லாதவன், பேதமை உள்ளவன் என்று பிற்காலத்தில் அவன் வர்ணிக்கப்படுகிறான். அப்படிப்பட்டதான இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த மூணு பேரும், மூணு பேரும் மீனவர்கள் தான். அவர்களை பார்த்து சொல்றார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மீன்காரன், படிப்பறிவில்லாதவன், சரியான ஒரு பண்பாடு அறியாதவனா இருப்பான், நாகரீகம் தெரியாதவனா இருப்பான், சரியான டீசன்சி, நல்ல ட்ரெஸ் பண்ணணும், இப்படி எல்லாம் இருக்கணும், அந்த மாதிரி சில அந்த ஒழுங்குமுறைகள் கூட தெரியாதவனா இருப்பான். மிக சாதாரண நிலைமையில் ஒரு ப்ரொஃபஷனல் மீன்காரன். ஆனா அவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது, அவனை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குது, மனுஷர்களை பிடிக்கிறவனாக மாற்றுவே. அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு இவனுக்கு எந்த தகுதியுமே கிடையாது, அதற்குரிய ஞானம் கிடையாது, அதற்குரிய படிப்பு கிடையாது, அதற்குரிய பேக்ரவுண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனாலும் ஆண்டவருடைய திட்டம் என்று ஒன்று உண்டானால் அவன் யாராயிருந்தாலும் அந்த திட்டத்திற்குள் கர்த்தர் அவரை கொண்டு செல்லாமல் விடவே மாட்டார். ஆமேன். இன்னைக்கு உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பதிச்சுக்குங்க, நீங்க நேத்து இருந்த நிலைமையில இன்னைக்கு இந்த வாழ்க்கையை சில வருஷத்துக்கு முன்னால யோசிக்கல, இனி வரப்போகிற வருஷங்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நடத்துகிற காரியத்தை இன்னைக்கு உங்களால யோசிக்க முடியாது. ஆமேன். புரியுதா? 10 வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நீங்க யோசிக்கல, இனி 10 வருஷத்துக்கு பிறகு ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதித்தால் உங்க வாழ்க்கை நிலைமை இன்னைக்கு உங்களால யோசிக்க முடியாது. அது நமக்கு அறியாதது, அது நமக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் எல்லாத்திலையும் ஒரு நோக்கம் வச்சிருக்கார், எல்லாத்திலையும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், எல்லாத்திலையும் ஆண்டவர் ஒரு தரிசனம் வச்சிருக்கார். இதில் ஆண்டவர் என்னைக்குமே நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறார். நம்ம தான் என்ன செய்யறதுல, அவருடைய என்கரேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவரை ஃபாலோ பண்ணி போறதில்ல, அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்று நம்ம போறதில்லையே தவிர, அவர் நமக்கு திருப்ப நான் உனக்கு சொல்றேன், உன்னுடைய ஃபியூச்சரை சொல்றேன், உன்னுடைய அடுத்த காரியத்தை சொல்றேன் என்று கர்த்தர் நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காரு. பைபிள் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா இந்த என்கரேஜ்மெண்ட் நிறைய இருக்கும். ஆண்டவர் நம்மளை அப்படிதான் நம்ம நடத்த விரும்புகிறார். சொல்ல போனா இந்த உலக வாழ்க்கையிலே நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. டென்ஷனோடு, பயத்தோடு, குழப்பத்தோடு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகள் கடந்து போகவே கூடாது. ஃப்ரீயா இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும், குழப்பத்தோடையே லைஃபை நடத்தக்கூடாது. புரியல, தேவ பிள்ளைகளுக்கு அந்த குழப்பன்றதை இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் வெளிப்படுத்துகிற தேவன், பர்சனலா வெளிப்படுத்துவார், தனிப்பட்ட விதத்தில் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு எப்படி பேசினா புரியுமோ அந்த விதத்தில் உங்களோடு பேசுவார். அதனால அத்தனை பேர் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க முடிவெடுங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து, வருகிற காலங்களை குறித்து ஒரு பயம், குழப்பம், தடுமாற்றம் ஏதாவது இருக்குதுன்னா இன்றைக்கு நீங்கள் தெளிவாய் ஒரு முடிவெடுக்க வேண்டும். நான் கர்த்தரை இதுவரைக்கும் நான் கூப்பிட வேண்டிய விதத்தில் கூப்பிடல, இன்னையிலிருந்து நான் சின்சியரா கர்த்தரை தேட போறேன். ஆமேன். இதுவரைக்கும் உங்களுக்கு குழப்பமும் கலக்கமும் பயமும் திகிலும் இருந்துட்டு இருக்குதுன்னா நீங்கள் கர்த்தரை அவர் எதிர்பார்க்கிற விதத்தில், அவர் மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய விதத்தில் இன்னும் கூப்பிடலன்னு அர்த்தம். இன்னையிலிருந்து இந்த ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து சின்சியரா தேடி பாருங்க, உங்க லைஃப்ல ரெவலேஷன் உண்டாகும், வெளிப்பாடு. அது நீங்க சபையில வந்து செய்தி கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு பர்சனலா சொல்லுவார், வேதத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், இரவிலே சொப்பனத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையை குறித்த காரியங்களை கர்த்தர் தெளிவுபடுத்தி நடத்துவார், ஒவ்வொருவரையும் நடத்துவார். தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் அப்படி நடத்தத்தான் அவர் விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிங்க, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:3 வாசிக்கலாம். எரேமியா 11:3.
என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன்.
இங்கே தேவ ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் காமன கர்த்தர் சொல்றாரு, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். அப்ப நம்ம எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாக ஆண்டவர் தம் சத்தத்தை நமக்கு கேட்க பண்றார். ஆமேன். எல்லா காரியத்தை குறித்தும் கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறதற்கு ரெடியா இருக்காரு. அப்போ பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்ல, பிரச்சனை நம்ம சைட்ல தான் இருக்குது. புரியுதா? எல்லா காரியத்தையும் கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுக்கு அதுக்கான ஆலோசனை சொல்றேன். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி நீங்கள் ஆண்டவருடைய நடத்துதலை தெரிந்து கொள்வது? ஃபர்ஸ்ட், உங்களுடைய லைஃப்ல நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தையின்படி உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஓப்பனா வைக்கணும், திறந்த இருதயமா வைக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வதற்கு ஆயத்தம் என்கிற ஒரு திறந்த மனது உங்களுக்கு இருக்கணும். நமக்கு என்று சொல்லி சில வரையறைகளை நாம வைத்துக் கொண்டு இதுக்குள்ளதான் என் லைஃப் இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு டீல் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களோட லைஃப்ல டீல் பண்ணவே முடியாது. நமக்கு எத்தனையோ காரியங்களுக்கு பெரிய சில செட்டப்ல இருக்கலாம், ஆனால் அந்த செட்டப்குள்ள நீங்க வாழ்க்கையை நீங்க நடத்தாதீங்க. உங்களுக்கு ஒரு அமைப்பு, உங்களுக்குன்னு ஒரு வேலை, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், உங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதை வைத்துக் கொண்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழணும், இதுதான் என்னுடைய ஃபியூச்சர், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுல தான் நான் டிராவல் பண்ண போறேன் அப்படின்ற காரியம் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்தால் அதை உடைச்சிடுங்க. புரியுது? அதை உடைச்சிடுங்க. நீங்கள் ஒரு பார்டர் குறித்துக் கொண்டு, ஒரு எல்லையை குறித்துக் கொண்டு, அந்த எல்லைக்குள் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இருந்தால் நம்ம இடுப்புக்கு ஆண்டவர் ஒருபோது வரமாட்டார். நம்ம எல்லைக்குள் அவர் வரமாட்டார். அவர் எல்லைக்குள்ளதான் நம்ம போகணும். புரியுதுங்களா? அவர் எல்லைக்குள்ளதான் நம்ம போகணும். இப்ப பேதுரு அவர் மீன் பிடிக்கிறவனா இருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து, அப்பா நீ இன்னைக்கு ஒரு சின்ன மீன் பிடிக்கிற படகு வச்சு, ஒரு சின்ன போட்டு வச்சு பிடிச்சிட்டு இருக்கிற, நாளைக்கு உனக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு பெரிய போட் உனக்கு கொடுக்க போறேன், பெரிய மோட்டரைஸ்ட் போட், நல்ல பெரிய போட் உனக்கு கொடுக்க போறேன், பெரிய கப்பல் கொடுக்க போறேன், அதுல போய் நீ மீன் பிடிக்கிறவனா மாத்துவேன், அதை சொல்லல. அவன் லைஃப்ல வந்து அவன் தான் ஒரு மீனவன், வாழ்நாள் முழுவதும் தான் ஒரு மீனவன்ற ஒரு கட்டுப்பாட்டில் இல்லவன். அதுவரைக்கும் அவன் லைஃப் வந்து இயேசு கிறிஸ்துவ சந்திக்கிற வரைக்கும் மீனவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவன் காரியம் வேற. அப்ப நம்ம லைஃப்ல வந்து ஒரு காரியம் இருக்கக்கூடாது, இதுதான் என்னுடைய லைஃப், இப்படிதான் போவேன், இதுக்குள்ள என் ஆண்டவர் என்னை நடத்தட்டும், அது இருக்கவே கூடாது. இன்றைக்கு பைபிள்ல ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர், மார்க் எழுதின சுவிசேஷம் 10:46 வாசிக்கலாம்.
பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் வேண்டும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான்.
இயேசு நின்று
அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு
எழுந்து
இயேசுவினிடத்தில் வந்தான்.
போதும், இவன் ஒரு ப்ரொஃபஷனல் பிச்சைக்காரன், கண்கள் இல்லாமல் பிறந்தவன், பிறவி குருடன். ஆகையினாலே அவனுக்கு பிச்சை எடுப்பது தொழிலாய் மாறிடுச்சு. அவனுக்கு நல்ல கண் பார்வை இருந்தால் வேற ஒரு காரியத்துக்கு அவன் முயற்சி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இவனுக்கு அதுவும் இல்லை, வேற வாய்ப்பே கிடையாது அவனுக்கு. அதுதான் இதே நிலைமையில அவனுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. அவன் தன்னை வந்து முடிவு பண்ணிட்டான், நான் வந்து கண்ணில்லாதவன். அது அவனுக்கு ஒரு விதத்தில் அட்வான்டேஜ். என்னன்னா, கண்ணில்லாதவன் ஆச்சு அப்படின்னு எல்லாரும் பிச்சை போடுவாங்க. சாதாரணமான கிடைக்கிறவனுக்கு கூட இவனுக்கு பெட்டராக கிடைக்கும். அப்போ இந்த கண்ணில்லாதது அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அந்த காரியத்தை வைத்துக் கொண்டு அவன் ப்ரொஃபஷனலா பிச்சை எடுப்பதையே தன் தொழிலாக நடத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் இவன் ஒரு பக்கத்தில் பிச்சைக்காரனாக இருந்தாலும், அடுத்த பக்கத்தில் இவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு அறிவை அவன் உடையவனா இருக்கிறான். இது ரொம்ப ஆச்சரியம். இவன் படிப்பறிவில்லாதவனா இருந்திருப்பான், பிச்சை எடுக்கிறான், பார்வை கூட இல்லை. ஆனால் இவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு அறிவு மட்டும் இவனுக்கு இருக்குது. அவர் தாவீதின் குமாரன். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. தாவீதின் வம்சத்தில் வந்தவர் இயேசு. இயேசு கிறிஸ்து அவன் இருக்கிற அந்த வழியை நடந்து போறார். ஆனால் அவனால பார்க்க முடியல, சத்தத்தை கேட்க முடியுது. கேட்கிறான் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட, என்ன நடக்குது? இயேசு நடந்து போகிறார். அவனுக்கு கிடைத்த அந்த ஒரே ஒரு வாய்ப்பு. ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்து எரிகா விட்டு ரிட்டர்ன் ஆகிறார். அவன் லைஃப்ல அவனுக்கு கிடைக்கிற ஒரே சான்ஸ், தன்னை கடந்து போறார் இயேசு கிறிஸ்து, ஒரே ஒரு சான்ஸ். உடனே இயேசுவே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், சத்தம் போட்டு கூப்பிட்டான். அதட்டு நாங்க, ஏ பிச்சைக்காரா, சத்தம் போடாத. ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட தொடங்கினான். இயேசு நின்று அவனை தன்னிடத்தில் வரும்படி அழைக்கும் போதே, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு அவரிடத்தில் வந்தான். இதான் ரொம்ப அற்புதமான காரியம். தன் மேல் வஸ்திரத்தை இறந்துட்டான். அவனுக்கு பிழைப்பு கொடுத்ததே அந்த மேல் வஸ்திரம், அந்த கிழிஞ்சு போன வஸ்திரம், அந்த அழுக்கு வஸ்திரம், அந்த பிச்சைக்கார டிரெஸ், அதுதான் அவனுக்கு பிழைப்பு கொடுத்தது. யோசிச்சு பாருங்க, அந்த டிரெஸ் தான் அவனுக்கு பிழைப்பு கொடுத்தது. இன்னைக்கு நம்ம வந்து எத்தனை பேர் பிச்சை எடுக்க வராங்க, கிழிஞ்சு போன டிரெஸ்ஸா, பரிதாபமா இருந்தாங்கன்னா நான் அறியாம அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணும். நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஒருத்தர் வந்து காசு கேட்டா போயிட்டே இருப்போம், நம்ம கொடுக்க மாட்டோம். அப்ப அந்த ட்ரெஸ் அவனுக்கு பிழைப்பை கொடுத்தது, அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ், அந்த பிச்சைக்கார ட்ரெஸ், அதுதான் அவனுடைய தோற்றத்தை ஜனங்களுக்கு காட்டுது. அதுதான் அவனுக்கு பிழைப்பை கொடுத்தது. அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் ஆதாரம், அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ், அசிங்கமான அழுக்கான ட்ரெஸ். ஆனா இயேசு தன்னை கூப்பிடுறாருன்னு உடனே தன் மைண்ட் செட்டை மாத்திட்டான். அவனுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. என் ஆண்டவருக்கு என்னை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன கூப்பிட்டுட்டார்ல, அப்ப என்னை பத்தி அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. என்ன அவர் கூப்பிட்டுட்டாரு, அவனை என்னிடத்தில் அழைத்து வாங்கன்னு சொல்லிட்டாரு, அதனால என்னை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஆகையினால் என் பழைய திட்டத்தை நான் தூக்கி எறிகிறேன்னு தூக்கி எறிஞ்சுட்டான். அந்த டிரெஸ்ன்றது சாதாரணது கிடையாது. அவன் போட்டிருந்ததான அந்த மேல் வஸ்திரம், அது வேறொன்னு இல்லை, அவனுடைய பழைய திட்டத்தின் அடையாளம் அது. அவனுக்குன்னு ஒரு திட்டம், அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவனுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. தூக்கி போட்டான், இயேசு என்ன கூப்பிட்டுட்டாரு, இனி என் திட்டத்தை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். அந்த ட்ரெஸ் தூக்கி எறிஞ்சது வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய சுய திட்டத்தை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன், இனி இயேசுவின் திட்டத்திற்கு என்னை அர்ப்பணிச்சிட்டேன். அதுதான் ட்ரெஸ் தூக்கி போட்டதன் அடையாளம், என் திட்டத்தை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன், என் இயேசுவின் திட்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். போய் நிக்கிறான், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறார். அவர் இவங்கிட்ட விருப்பத்தை கேட்கிறார், நான் பார்வை அடையணும். உடனே உன் விசுவாசத்தின்படியாக கடவுது, பார்வை கிடைச்சது. அவன் மறுபடியும் போய் பழைய தொழிலுக்கோ பழைய வாழ்க்கைக்கோ போல அவனுடைய வாழ்க்கையில் தேவ திட்டத்தை புரிந்து கொண்டான். வழியில் அவருக்கு பின் சென்றான். நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிளஸர் லைஃப். சிலர் வந்து ஆண்டவர் தேடுவாங்க. நீங்க படிக்க வேண்டாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 59 60 61 62 படிச்சீங்கன்னா மூணு விதமான கூட்டம் வரும். ஒருத்தன் கேட்பான், ஆண்டவரே நீ எங்கே போனாலும் உமை பின்பற்றுவேன். வேண்டாம் பான்றுவ, நீ வராத, நான் வரேங்கிறான், வராத. நதிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ச்ச இடமில்லை, நீ வராத என்றுவர். அப்ப அவனை வந்து ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவன் மைண்ட் செட் சரியில்லை, அவன் வந்து நிக்க மாட்டான். சிறத பாத்தீங்கன்னா ஆண்டவர் வேற விதமா யூஸ் பண்ணுவார். படிக்க வேண்டாம், இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு போறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5 பாத்தீங்கன்னா முதல் வசனத்திலிருந்து, ஒரு பிசாசு பிடித்தவன் லேகியோன், கதரேனுடைய கடற்கரையிலே இயேசு கிறிஸ்து போய் இறங்குறார். வராம் சங்கிலியிருந்த அநேக முறை கட்டப்பட்டும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் ஒரு கொடிய மனுஷன், அசுத்தாவினால் நிறைந்த 6000 அசுத்தாவிகள் அவன் மேல இருக்குது. அவனை இயேசு கிறிஸ்து ஒரு நிமிஷத்தில் விடுதலை கொடுத்துட்டாரு. உடனே அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் உங்களோடு கூட நான் வந்துடுறேன். அவர் சொல்வார், வேண்டாம். இவனை ரிஜெக்ட் பண்றாரு, இவனையும் வேண்டாங்கிறாரு. ஆனா வேற ஒரு நோக்கத்தோடு, நீ உன் இனத்தாரிடத்திற்கு போய் தேவன் உனக்கு இறங்கி செய்தவைகளை அவர்களுக்கு சாட்சியாய் அறிவி அப்படின்ட்டு போயிடுவார். அப்போ இவனை வந்து தன்னை ஃபாலோ பண்றதுக்கு கர்த்தர் வைக்கல, இவனை ஒரு லோக்கல் மிஷினரியா கர்த்தர் உருவாக்கிட்டார். ஏன்னா அந்த ஊர் ஜனங்க இயேசு கிறிஸ்துவ இனிமே இங்க இருக்காதுங்க, வெளியில போங்கட்டாங்க. தங்களுடைய ஆடுகள் எல்லாம் போன பிறகு அவங்க பயந்துட்டாங்க, இந்த இயேசு கிறிஸ்து வந்தா இந்த தங்களுடைய பன்றிகள் எல்லாம் போனது பிறகு தங்களுடைய பன்றியெல்லாம் போயிடுச்சு, 2000 பன்றி போயிடுச்சு. அந்த பன்றிகள் எல்லாம் செத்து போன உடனே அவங்க பயந்துட்டாங்க, ஐயோ இவர் வந்தாருன்னா நம்முடைய பன்னியெல்லாம் போயிடுச்சு, நீ அடுத்தது ஆடு மாடு எல்லாம் போயிடும் போல இருக்கு, தயவு செய்து எங்கள் எல்லையை விட்டு போயிடும்ட்டாங்க. பார்த்தாரு, நீங்க என்ன விரட்டலாம், ஆனா நான் நியமித்த மனுஷனை உங்களால் விரட்ட முடியாது. அவன் லோக்கல் பர்சன், அவனை யாரும் விரட்ட முடியாது. அப்போ அவனை குறித்து ஒரு ஆண்டவருடைய திட்டம். இதுவரைக்கும் அவன் பிசாசு பிடித்தவன், அந்த ஊர் முழுவதும் எல்லாருக்கும் தெரியும். அவன் இருக்கிற இடத்துல அந்த வழியை கடந்து வர முடியாதபடிக்கு அவர் ஒரு பயங்கரமான மனுஷன். இப்ப அவன் எழும்பி இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தான்னு கொடுக்கிற சாட்சி மிக வல்லமை உள்ளதாக இருக்கும். ஒன்னு சொல்றேன், சில இடத்துக்கு சிலர்லாம் ஃபிட் ஆவாங்க. இப்ப நான் ஒரு இடத்துக்கு ஃபிட் ஆகிறேன்னா அது ஒரு பக்கம், நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஏதோ ஒரு இடத்துல ஃபிட் ஆவீங்க. அந்த காரியத்தை நான் செய்ய முடியாது, நீங்க செய்யறத நான் செய்ய முடியாது, நான் செய்யறத நீங்க செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான காரியத்தை தேவன் அமைக்கிறார். பாருங்க, ஒருத்தன் வரேன்றான் வேணான்ட்டாரு, ஒருத்தன் வரேங்கிறான் நீ போய் உன் லோக்கல்ல நீ ஊழியத்தை பண்ணுன்றாரு, எனக்கு சாட்சியா நில்லுங்கிறாரு. ஆனால் இந்த பரதிமேயுக்கு அவர் பின்னாடியே கூட்டிட்டு போயிட்டார். நான் நினைக்கிறேன் பிற்காலத்தில் அவன் ஒரு சபையின் காலத்திலே அவர் ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரனாக அவன் பிரகாசித்திருப்பான். ஆமென். அவன் ஒரு நல்ல தேவ பிள்ளையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனாய், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி கர்த்தருக்கு ஒரு நல்ல சாட்சியாய் ஊழியக்காரனாய் அப்போஸ்தலரோடு கூட அந்த நாட்களில் அவன் ஊழியம் செய்திருப்பான், கண்டிப்பா செஞ்சிருப்பான். ஏன்னா அவன் பின் சென்றான்னு வேதம் சொல்லுது, அவரை பின்பற்றினான். இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு நோக்கம் வச்சிருக்கார். நீங்க வைத்திருக்கிறதான ஒரு செட்டப்லயே பிக்சடா இருக்காதீங்க, இதுதான் என் வாழ்க்கை இப்படித்தான் அப்படி நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுங்கள், உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டவர் கரத்தை உங்களை டோட்டலா விட்டு கொடுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், பவுல் கேட்டான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க லைஃப்ல நீங்க இப்பொழுது இருப்பதுதான் உங்களுடைய கடைசி வரைக்கும் வாழ்க்கை கிடையாது, புரிதா, கடைசி வரைக்கும் அதுதான் கிடையாது. உங்க லைஃப்ல ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கார், ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கார். அது எப்படி வேணாலும் இருக்கும், ஊழியத்துக்குரிய காரியமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய நீங்க போற டிராவல் பாதையிலேயே கர்த்தர் உங்களை இன்னும் சிறந்த விளங்க பண்ணலாம், ஏதோ ஒண்ணு. அதை நம்ம தீர்மானிக்க முடியாது, அது ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது. ஆமேன். இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய கரத்தில் முற்றிலும் விட்டு கொடுக்க வேண்டும். பவுலுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவரை ரட்சித்த பொழுது அப்போஸ்தலர் நடவடிகள் 9:1 வாசிக்கலாம்.
சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கோவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே
சவுலே சவுலே
நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர்
நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே
முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே
நான் என்ன செய்ய
சித்தமாயிருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார்
ஆண்டவருடைய நடத்துதல் எப்படி இருக்குது பாருங்க. இப்ப ஆண்டவர் இந்த சவுல் என்கிற மனுஷனை மீட் பண்ணிட்டார். பெரிய வெளிச்சத்திலும் தன்னுடைய வல்லமையிலும் சந்திச்சிட்டார். அவன் தேவ பக்தி உள்ளவன், தான் கற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணத்திற்கு உண்மையாய் வாழ்ந்தவன். அப்படிப்பட்ட நிலைமையிலே அவன் அறியாமல் கிறிஸ்தவர்களை அவன் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை சந்தித்து நீ ஏன் என்ன துன்பப்படுத்துறேன், முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினம். அப்பொழுது சவுல் தன்னை மேற்கொண்ட அந்த சக்தி என்னன்னு அவனுக்கு தெரியல. நீர் யார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உடனே அவன் கேட்ட அவரிடத்துல கேட்ட இயேசு தெய்வம் என்பதை புரிந்து கொண்ட உடனே அவரை அறிந்த பிறகு அவன் அவரிடத்தில் கேட்ட முதல் கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக அவன் கேட்ட கேள்வி, நீர் யார். ஆண்டவரை அறிந்த பிறகு அவன் கேட்ட கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். நல்லா கவனிக்கணும், ஆண்டவரை அறிந்த பின்பு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரை பார்த்து பேச வேண்டிய காரியம், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அற்புதமான ஜபம். ஆண்டவரை அறிந்த பிறகு அவன் செஞ்ச ஃபர்ஸ்ட் ப்ரேயர் நம்ம லைஃப்ல, ஃபர்ஸ்ட் மட்டுமல்ல நம்ம லைஃப்ல எப்பொழுதுமே இருக்க வேண்டிய ஒரு ஜபம் என்னன்னா, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இந்த கேள்வி உத்தம இருதயத்தோடு நீங்க கேட்கிறவங்களா இருப்பீங்களானால் ஆண்டவர் உங்களை நடத்துறது ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை நடத்துவது ஈஸி. நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் அப்படி கேட்ட உடனே ஆண்டவர் உடனே டோட்டல் அவன் லைஃப் அப்படியே கொடுக்கல. நீ எழுந்து நேர்த்தெருவுக்கு போ, அப்பொழுது நீ செய்ய வேண்டிய காரியம், பட்டணத்துக்குள்ளே போ, நீ அங்கே செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, அது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் காரியம். அதுக்கு பிறகு நான் கிராஜுவலா உனக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ. ஆண்டவர் என்னைக்குமே அப்படிதான் நடத்துவார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அடுத்தது நீ என்ன செய். இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு, ஏன்னா ஆண்டவர் நமக்கு வந்து மொத்தமா சொல்லி கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம அதோட நம்ம அப்படியே உட்கார்ந்துருவோம். ஆண்டவர் என்னைக்குமே எதை செஞ்சாலும் ஞானமா செய்வார். நம்ம லைஃப குடிச்சு மொத்தமா சொல்லி முடிச்சிட்டாருன்னா நம்ம அதுக்கு பிறகு அப்படியே செட்டில் ஆயிடுவோம். ஓ இதான் போல இருக்கு அப்படின்னு உட்காந்துருவோம். படிப்படியா அவரோடு இருக்கிற அந்த கான்டாக்ட் படி அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பார். பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆசரிக்கும் போது இருக்கிறாங்க. அப்பொழுது யூதாசை குறித்து வெளிப்படுத்துறாரு. அப்பொழுது பேதுரு கேட்கிறான், இவனை குறித்து உடைய காரியம் என்ன, அதை பத்தி நீ ஏன் போய் யோசிக்கிறேன்னு அவனை கட் பண்ணிட்டாரு. பேதுருவை குறித்து கேட்கும் போது பேதுருவை பத்தி சொல்ற, நீ இப்ப எப்படி இருக்கிற, பிற்காலத்திலே உன் அறையை வேறொருத்தன் கட்டுவான்ட்டுவார். அவ்வளவுதான், படிப்படியா சில விஷயத்தை தான் சொல்லுவார். கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவார். அந்த கொஞ்சத்தை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் தொடர்ந்து முன்னேறும். அப்பதான் நம்மளுடைய இந்த வாஞ்சை நமக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். மொத்தமா சொல்லிட்டாருன்னா இவ்வளவுதான் நம்ம உட்காந்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, நம்ம தொடர்ந்து கேட்டு 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 வாங்கி 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 அதுல போயிட்டே இருக்கணும். பவுல் பாருங்க, எடுத்த உடனே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீ பட்டணத்துக்குள்ள போகணும், அங்க நேர்த்தெருன்னு ஒருத்தர் இருக்கும், அந்த நேர்த்தெருவுக்கு போயிடு, அவ்வளவுதான். அங்கே உனக்கு சொல்றதுக்கு வேற ஒருத்தர் அனுப்புவேன். இந்த பவுல் நல்ல அப்போஸ்தலனாய் மாறின பிறகும் பாத்தீங்கன்னா இந்த மைண்ட் செட் அவனுக்கு போகவே கிடையாது. வாசித்து பாருங்க ஒரு அற்புதமான வசனம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:12 வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:12.
நான் அடைந்தாயிற்று,
நான் அடைந்தாயிற்று,
அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று,
அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று
எண்ணாமல்,
எண்ணாமல்
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ,
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ
அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி,
அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி
ஆசையாய் தொடர்கிறேன்,
ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப பவுல் இங்க சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன். அப்படி நான் நினைக்கிறது இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் ரீச் பண்ணிட்டேன், ஆண்டவர் என்னை கொண்டு போய் நினைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் நான் நின்றுட்டேன், ரீச் ஆயிட்டேன். இல்ல இல்ல, அப்படி நான் நினைக்கிறது கிடையாது. முற்றிலும் தேறினவனானேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, நினைக்கவே இல்லை. இந்த 3 நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சா தெரியும், நான் 8 விருத்த சேதனம் பெற்றவன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், எபிரேயருக்குள் பிறந்த எபிரேயன், தன்னுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லுவார். அவர் பைபிளை கரைச்சு குடிச்சவர், நியாய பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவர். கமாலியல் என்கிற ஒரு சிறந்த வேத பண்டிதனுடைய வேத கலாசாலையில் வேதத்தை கற்றுக்கொண்ட தேறின ஒரு மனுஷன், வேத பண்டிதன் பவுல். ஆனா அவர் சொல்றார், நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் ஒன்று செய்கிறேன், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அதுதான் முக்கியமான வார்த்தை, தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். அது கண்டினியூஸ்லி கண்டினியூ ஆயிட்டே இருக்குது, என் லைஃப்ல முடியல, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் முடிவு என்பது கிடையாது, இன்னும் இன்னும் அடுத்தது அதுக்கடுத்தது கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒன்று வச்சுட்டே இருக்கிறார். எந்தைக்கும் நமக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கல, இன்னும் இருக்குது. உங்க லைஃப்ல அடுத்தது ஒரு காரியம் இருக்குது, அது முடிச்ச உடனே அடுத்த ஒரு காரியம் இருக்குது, அது முடிச்ச உடனே அடுத்த ஒரு காரியம் இருக்கு, உங்க லைஃப்ல இருக்குது. உங்க வாழ்க்கையில ஒண்ணு தெரியணும், எனக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்க கூடாது. ரெண்டாவது, என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதை சொன்னாலும் அதை செய்வதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். என்ன சொன்னாலும் செய்யணும், என்ன சொன்னாலும் செய்யணும். ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒருத்தரை நான் சந்திச்ச ஒரு இடத்துல பேசிட்டேன். அந்த பாஸ்டர் எனக்கு சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் பேசிட்டு இருக்கும் போது, நீங்க எங்க சர்ச் வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் திருத்தணி பக்கத்துல சர்ச் வச்சிருக்கிறேன், என்னுடைய ஊழியம் அங்க இருக்குது அப்படின்னாரு. நான் அவர் இங்க கோடம் பக்கத்துல சந்திச்சேன். அப்ப அவரை கேட்டேன், நீங்க இங்க இருந்துட்டு திருத்தணின்றது வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு ஹிந்துஸுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் இருக்கிற ஸ்தலம், திருப்பதி திருத்தணி இதெல்லாம், அந்த மாதிரி திருத்தணிலாம் அந்த மாதிரி ஒரு விக்கிரக கோயிலுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். இங்கே இருந்துட்டு அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சென்னையில் கோடம் பக்கத்தில் இருக்கிறாங்க. இங்கே இருந்துட்டு நீங்கள் எங்கே போய் திருத்தணியில் போய் எப்படி நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு எப்படி அப்படி ஒரு தோணுச்சு? அவர் சொன்னார், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சார், அழைச்ச உடனே என்ன செய்யணும்னு கேட்டேன். மகனே, நான் உன்னை சபை ஊழியத்தை செய்வதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டுகிறேன்னு சொன்னார். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிச்ச, ஆண்டவரே சபை ஊழியத்தை செய்யணும்னு சொல்றீங்க, எங்க சபை ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவரிடத்தை தொடர்ந்து கேட்டேன். அவர் சொன்னாரு, கேட்கும் போது ஒரு நாள் கர்த்தர் சொன்னாராம், நீ நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போ, பஸ் ஏறு, போய் போன்னு சொல்லியிருக்கிறார். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டார், வெளியூர் போற பஸ், ஒரு பஸ் கர்த்தர் காமிச்சு இதுல நீ ஏறுன்ட்டார். ஏறி கடைசி வரைக்கும் டிக்கெட் எடுத்துருந்தார், டிக்கெட் எடுத்தாச்சு, வண்டி போகுது போகுது, பஸ் போகுது, இவர் எங்க போறேன்னு தெரியாது, போறார் போறார், வண்டி போயிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடம் வருது, அது பார்த்தா வனாந்தரமா இருக்குது, கிராம மாதிரி இருக்குது, ஒரு பெரிய வீடு வசதிகள் எதுவுமே இல்லை, ஒரு சின்ன சின்ன வீடுகள் இருக்குது, குடிசைகள் இருக்குது, கொஞ்சம் வனாந்தரமா அப்படி இருக்குது, வளர்ச்சி இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல திடீர்னு பஸ் நிக்குது. உடனே ஆண்டவர் சொன்னாரு, இறங்கு நீங்க என்டர். எந்த இடம் தெரியாது, எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது, இறங்குன்ட்டார். இறங்கி அப்பதான் விசாரிக்கிறது, எந்த இடம் விசாரிச்சா அது திருத்தணிங்கிறாங்க அந்த இடத்த. உடனே ஆண்டவர் சொன்னார், இங்கதான் நீ ஊழியத்தை செய்ய போற அப்படின்ட்டார். அங்க ஆரம்பிச்சு கர்த்தர் அவரை அந்த இடத்துல நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு வந்து நம்ம என்ன செய்வதற்கு நம்ம ஆயத்தம்னா, அவர் நமக்கு படிப்படியாய் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறதற்கு ஆயத்தம். இது தொடர்கிற காரியம் முடிவுக்கே வராது, கடைசி வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். ஊழியத்துக்கு மட்டும் ரெஸ்ட் கிடையாது, ஊழியத்திற்கு மட்டும் ரிட்டைர்மெண்ட் கிடையாது. செய்யணும், 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 செய்யணும். ஒன்று நம்முடைய மரணமோ அல்லது கிறிஸ்துவின் வருகையோ, அதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் ஊழியத்துக்கு மட்டும் பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் லைஃப்ல எது தேவ திட்டமோ அந்த திட்டத்திலே, இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கிற வரைக்கும் அல்லது கர்த்தருடைய வருகை வரைக்கும், மரணமோ அல்லது கர்த்தருடைய வருகையோ, அதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கென்று நியமித்த பாதையை கவனித்து, அவர் சத்தத்தை கேட்டு டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். ஒருபோதும் அவருடைய நடத்துதல் நம்முடைய லைஃப்ல நிற்கவே கூடாது. ஆமென். நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நடத்துதல் ஒருபோதும் நிற்க கூடாது. நின்றுச்சுன்னா உங்க லைஃப் வந்து அதோடு இந்த உலகத்திலேயே மிஸ்ட்ரி ஆயிடும், குழப்பம் ஆயிடும். ஆண்டவருடைய நடத்துதல் மட்டும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்திலேயே உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஆயிடும். அடுத்தது ஒரு டேஞ்சர் என்னன்னா, பரலோகத்துக்கு போறதும் ரிஸ்க் ஆயிடும். நடத்தல் இருந்துட்டே இருக்கணும், அவருடைய நடத்துதல் இருந்துகிட்டே இருக்கணும், தொடர்ந்து அவர் நடத்திட்டே இருக்கணும். கொஞ்சம் அவர் உங்களை நடத்துகிறதை நிறுத்தி விட்டார் என்றால் நம்ம எங்கேயோ போயிடுவோம். அதனால நீங்க வந்து ஆண்டவர் உங்களை குறித்து என்ன பிளான் வச்சிருக்கா நீங்க கேளுங்க. ஆண்டவர்கிட்ட நடத்த கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும். உங்களுக்கு ஒரு தெளிவு வர்ற வரைக்கும் அவரை விடாதீங்க. ஒவ்வொரு காரியத்திலும் அது எது வேணா இருக்கலாம், உங்க லைஃபை குறிச்சு ஏதோ ஒரு திட்டம், ஆனா அது ஆண்டவருடைய திட்டமா இருக்கணும். ஆமேன். அது ஆண்டவருடைய திட்டமா இருக்கணும். அவருடைய திட்டம்ன்றது நல்லா கவனிங்க, கஷ்டம் கிடையாது, ஈஸியா தான் இருக்கும். நம்ம போடுற திட்டம் தான் பல நேரத்தில் கஷ்டமா இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம், ரொம்ப டிஸ்ட் பண்ணிக்குவோம் நம்ம. ஆனா ஆண்டவர் போடுற திட்டத்தை பார்த்தீங்கன்னா என்னைக்குமே அது ஈஸியா இருக்கும், கிளீனா நீங்க ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கலாம். அதை தெரியாமல் இருக்கிறதா நமக்கு இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு எல்லாருமே சொல்றேன், சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டும். சில காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வந்து ப்ரொசீட்னுவார். சில காரியத்திலே நீங்க போகும்போது சில விஷயத்தில் ஆண்டவர் வந்து குறுக்கிடுவார், தடுப்பார். தடுத்தாலும் அது நல்லதுதான். கர்த்தர் சில காரியத்தை வாய்க்க பண்ணாலும் அது நல்லதுதான். சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தடுத்தாலும் அது இன்னும் ரொம்ப நல்லதுதான். அவர் செய்தாலும் நல்லது, அவர் தடுத்தாலும் நல்லது, அவர் கொடுத்தாலும் நல்லது, அவர் தாமதித்தாலும் நல்லது, எதை செஞ்சாலும் அது நல்லது. ஆனா அவர் செய்யணும். ஆமென். அவர் செய்யணும். எனக்கு ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணாலும் இது கர்த்தர் வாய்க்க பண்ணா நான் சாட்சி சொல்லணும். அதே நேரத்தில் ஒரு காரியம் எனக்கு தடை வந்துச்சுன்னா கர்த்தர் தான் இதனை தடுத்தான் அந்த சாட்சி நம்ம சொல்லணும். கர்த்தர் எனக்கு இது செய்யலையேன்னு புலம்ப கூடாது. புரியுதா? கர்த்தர் ஏன் டிலே பண்றாருன்னு புலம்ப கூடாது. கர்த்தர் என் வாழ்க்கையில் இந்த விஷயத்துல டிலே பண்றார், ஸ்தோத்திரம், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில் எதுக்கோ கர்த்தர் டிலே பண்றார். உடனே நடந்தாலும் நல்லது, தாமதமானாலும் நல்லது, கிடைக்காமல் போனாலும் நல்லது, ஆனா அது கர்த்தரால் வர்றதா இருக்கணும். ஆமேன். கர்த்தரால் வர்றதா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுதான் உங்களை பரலோகத்தில் சேர்க்கும். கர்த்தர் நடத்துகிறாங்க நிச்சயம் 100% இருக்கணும். நிஜமா சொல்ல, கர்த்தர் நடத்துகிறான் ஒரு நிச்சயம் இருந்தாதான் உங்களால எந்த விஷயத்திலும் கான்பிடண்டா இருக்க முடியும். ஒவ்வொரு சின்ன விஷயத்துல சொல்றேன், கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் நடத்துறார், கர்த்தர் நடத்துறான்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்திலும் உங்களுக்கு இருக்கணும். அப்ப நீங்க தைரியமா முன் செல்வீங்க. ஆமேன். அதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் சபையை இன்னைக்கு மோட்டிவேட் பண்ண சொல்ற, என் உள்ளத்துல வந்து மோட்டிவேட் பண்ண சொல்ற ஒரே ஒரு விஷயம், நான் நடத்துறதுக்கு விரும்புறேன், ஒவ்வொருத்தரையும் நடத்த விரும்புறேன். அதற்கு அவர்கள் இருதயம் பிரிப்பராக. இதுதான் இன்னைக்கு கர்த்தர் எங்கிட்ட சொல்லி கூட சொல்ல சொல்றது. அதுதான் என்னுடைய வழிகள் சுலபமானது, எளிமையானது, ஈஸியான வழி நான் வச்சிருக்கேன். அதை வச்சுட்டு தேவையில்லாமல் என் பிள்ளைகள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு குழம்பிட்டு உட்காந்துருக்க கூடாது, தடுமாறிட்டு உட்காந்துருக்க கூடாது. எளிமையான பாதை நான் வச்சிருக்கிறேன், அதுல நடக்கணும். கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. சரி, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் வாசித்து நம்ம கன்க்ளூட் பண்ண போறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம். இருபத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான்.
இஸ்ரவேல் ஜனத்தை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான்.
அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது.
அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து
எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும்
ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு
அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பாவிக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன்.
நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். போதும். இங்கே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு இப்பொழுது செங்கடலை எல்லாம் கடந்து இவர்கள் சூர் என்கிற வனாந்தரத்தில் வராங்க. 3 நாட்கள் தண்ணீர் இல்லாம இருக்கிறாங்க. கடைசியில் ஒரு இடத்துல ஒரு நீரூற்றை கண்டார்கள். அதுவும் கசப்பான நீரூற்றாய் இருந்தது. கசப்புகளும் ஏமாற்றங்களும் வாழ்க்கையில வருது. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை நடத்தும் பொழுது சில பாதைகள் இப்படி இருக்கும், புரியுதுங்களா? செங்கடலை கடக்க பண்ணின அதே ஆண்டவர் இப்பொழுது 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் ஒரு குறைவின் பாதையிலே நடத்துறார். நம்ம லைஃப்ல வந்து கர்த்தர் நம்ம நடத்தினாலும் திடீர்னு சில நிமிஷத்துல சில நேரத்தில் சில குறைவுகளை சந்திக்கிற ஒரு அனுபவம் வரும். அந்த குறைவுகளை 3 நாள் அனுபவிச்சாங்க. பின்பு மாரா என்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க ஒரு நீர் ஊற்று இருக்கிறது. பார்க்கறதுக்கு நல்ல தண்ணியா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்ல சுத்தமான தண்ணியா தெரியுது. ஆனால் வாயில வச்சா குடிக்க முடியல, அவ்வளவு கசப்பு. இது அடுத்தது நமக்கு குறைவுக்கு அடுத்தது சில கசப்பான அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். குறைவுகள் வரும், சில கசப்பான சூழ்நிலைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே சிலது வரும். ஆனா அந்த குறைவும் கசப்பும் நிரந்தரம்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆமென். குறைவு நிரந்தரம் நினைக்க கூடாது. இன்னைக்கு எனக்கு குறைவு இருக்குதுன்னா அந்த குறைவு தான் என் லைஃப் நினைக்க கூடாது. அந்த குறைவு தான் பர்மனண்டா கிடையாது. குறைவுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. அடுத்தது கசப்பான ஒரு அனுபவம். கசப்பு நிரந்தரம் கிடையாது, புரியுதா? கசப்பு நிரந்தரம் கிடையாது. உடனே ஆண்டவர் இந்த ஜனங்கள் பார்க்கறாங்க, கர்த்தரையும் மோசையும் பார்த்து முறுமுறுக்கிறாங்க. நாங்க அங்கேயே இருந்திருக்கலாமே, இங்கே வந்து இப்படி தண்ணியும் இல்லை, தண்ணியை பார்த்தாலும் அது குடிக்கிற மாதிரி நல்ல தண்ணியாவும் இல்லையே, முறுமுறுக்கிறாங்க. அப்போ மோசே செய்த ஒரே ஒரு காரியம், என்னை நோக்கி கூப்பிடுன்னு கத்தர் சொன்னார்ல, அதை தான் செய்தான். மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டான். சிம்பிள், மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, முன்னாள் தண்ணி இல்லை, இப்போ பார்க்கறதுக்கு தண்ணி கிடைச்சது, ஆனா குடிக்க முடியல, என்ன செய்யறது? அங்கே ஒரு மரம் இருக்கிறது. மோசே சிம்பிள், மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னார், அந்த மரத்தை வெட்டி உள்ள போட்டிருப்போம். இன்னைக்கு உடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திற்கும் சொல்யூஷன் அருகிலேயே கத்தரை வச்சிருக்கார். புரியுதா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற நீங்க எந்த ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, அது வந்து நிரந்தரம் கிடையாது. நான் சொல்லிட்டேன், நிரந்தரம் கிடையாது. சில வெறுமையான காரியங்கள் அது நிரந்தரம் கிடையாது, குறைவான பாதை அது நிரந்தரம் கிடையாது. கசப்பான சில அனுபவங்கள், குடும்பத்தில் சில கசப்பான அனுபவங்கள், அது நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு ஏன் சிலருடைய லைஃப்ல வந்து அந்த குறைவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? ஏன் தொடர்ந்து வறுமை? ஏன் தொடர்ந்து பணப்பிரச்சனை? ஏன் தொடர்ந்து போராட்டம்? ஏன் தொடர்ந்து கசப்பான அனுபவங்கள்? இன்னைக்கு நம்ம செய்யற தப்பு என்ன தெரியுமா? அந்த குறைவுகளோடையே நம்ம போராடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அந்த கசப்பான அனுபவத்தோடைய தொடர்ந்து நம்ம போராடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் போராடிட்டே இருந்தா அந்த போராட்டத்துக்கு முடிவு கிடையாது. புரிந்தலாம்? அந்த குறைவோடையே போராடிட்டு முறுமுறுத்து உட்கார்ந்துருக்கிறது, அந்த கசப்பான அனுபவத்தை பார்த்துட்டு முறுமுறுத்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. இப்படியே இருந்தால் அதுக்கு முடிவே கிடையாது, தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதுதான் இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப்ல நடக்குது. பிரச்சனைக்கு முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஏன்? அந்த பிரச்சனையை பார்த்து 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 முறுமுறுத்து கொண்டிருக்கிறமே தவிர, அதனோடு போராடி கொண்டிருக்கிறமே தவிர, மற்றபடி அதற்கான சொல்யூஷன் பக்கத்திலேயே இருக்குது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அத மாதிரி அங்கேயேதான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளோ கசப்பான அனுபவங்களோ, இதுதான் என் லைஃப்னு ஒருபோதும் முடிவு கட்டாதீங்க. என்ன பண்றது அப்படின்னு முடிவு கட்டாதீங்க. இனி இருக்கிற காலத்தை ஓட்டிட வேண்டியதுதான், முடிவு கட்டாதீங்க. என் கணவன் மாற மாட்டார், என் மனைவி மாற மாட்டார், என் பண பிரச்சனை மாறாது, என் வியாதி தீராது, முடிவு கட்டாதீங்க. முடிவு கட்டுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இந்த உலகத்தில் சகலமும் தற்காலிகமானது. நம்ம லைஃபே தற்காலிகமானது. நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதை விட தற்காலிகமானது. புரியுதா? எல்லாமே தற்காலிகமானது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நோக்கி இன்னைக்கு சின்சியரா ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? சின்சியரா கேளுங்க. அவர் என்ன சொன்னாலும் செய்ய சின்சியரா கேளுங்க. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் செய்ய சொல்றது எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஆமே. ஆண்டவர் செய்ய சொல்றதெல்லாம் சிம்பிளா தான் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா என் வேதத்திலே என் ஆண்டவரை நான் அப்படிதான் பாக்குறேன். ஆண்டவர் என்னைக்குமே டஃபான காரியத்தை செய்ய சொல்லவே மாட்டார். நம்ம தான் டஃபான காரியத்தை செய்வோம். ஆண்டவர் எப்பவுமே நான் என் வேதத்திலே என் ஆண்டவரை பார்க்கறது எல்லாமே அப்படிதான். இப்ப எல்லாத்தையும் எடுத்து படிக்க நேரமே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு போய் இந்த யாத்திராகவும் 14 அதிகாரத்தை அப்புறம் படிச்சுக்கோங்க. நான் சொல்றதுல அப்புறம் படிங்க, வீட்டுல போய் படிங்க, டைம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. அங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு புறப்பட்டு வெளியில வராங்க. பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இப்ப பின்தொடர்ந்து வருது. ஆண்டவர் வந்து சொல்லல, இவங்க பின்தொடர்ந்து வருவாங்கன்னு சொல்லல. ஆனா இவங்க எதிர்பாராம பாக்குறாங்க, பின்னால தொடர்ந்து வருது. முன்னால போன செங்கடல், ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போகிறதுக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னாரே தவிர, எதிரில் செங்கடல் வரும், அதெல்லாம் பிளத்துவன், அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. ஆனால் சிச்சுவேஷன் மாறுது. அவங்க நினைச்சாங்க ரொம்ப சந்தோஷமா எகிப்து விட்டு வெளியில வந்தாச்சு, ஜாலியா ரொம்ப சந்தோஷமா அவங்க கிளம்பினாங்க. கிளம்பி வரும்போது பாக்குறாங்க பிரச்சனை. ஒரு ரெண்டு வசனத்தை மட்டும் படிச்சிருவோமே, இதுல 14 அதிகாரத்தில் 10 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம்.
பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
இதுதான் நடந்துச்சு. சிம்பிள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. பாருங்க ஆண்டவர் செய்த பாருங்க, ஜஸ்ட் இவங்களுக்கு வந்து ரொம்ப இக்கட்டான நிலைமை. முன்னால செங்கடல், பின்னால பார்வோனின் சேனை நெருக்கிட்டு வருது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா என்ன நடக்கும் பாருங்க. கூப்பிட்ட உடனே ஆண்டவர் மோசேக்கு ரொம்ப சிம்பிளா வழி சொல்றார். அதையும் படிச்சிடும், 15 வசனத்துல வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,
நீ என்னிடத்தில்
முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு.
ஒரு தடவை கூப்பிட்டீங்கல்ல, போதும், போங்க, இனி ப்ரொசீட் பண்ணுங்க, அவ்வளவுதான், புறப்பட்டு போங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு,
நீ உன் கோலை ஓங்கி,
உன்
கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர், சமுத்திரத்தின் நடுவாக, வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள்,
அப்ப இந்த இடத்துல பாருங்க ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. எங்கிட்ட தான் நீங்க ஒரு தடவை கூப்பிட்டீங்கல்ல, நான் இப்ப நடத்த போறேன். நீ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லு, புறப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீ ஒரு கையில ஒரு கோல் வச்சிருக்கிற. இந்த கோல் எப்ப வந்துச்சு? ஆடு மேய்க்கும் போது வந்தது. இந்த கோலை வச்சுதான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த. இப்ப அந்த கோலை செங்கடலுக்கு நேராய் ஓங்கி பிடிச்சிட்டு அந்த கடலை, செங்கடலை நீ பிளந்துரு, அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியம். ஒரு கடல் பிறக்குன்றது நம்ம அறிவுக்கு வருமா? அறியாதது. இத வந்து சொல்லல ஆண்டவர், உனக்காக செங்கடலை பிளப்பேன் சொன்னாரா? சொல்லல. இது அறியாதது. அவனுக்கு அறிவிக்கவே இல்லை, இதுக்கு முன்னால் அறிவிக்கவே இல்லை. செங்கடலை பிளப்பன் கர்த்தர் அறிவிக்கவே இல்லை. இது அறியாதது. ஒரு கோலை நீட்டி செங்கடலை பிளந்து போன்னு சொல்றதுக்கு இப்படி நடக்கும்ன்றது அறிவுக்கு எட்டாத விஷயம். இது அறியாததும் எட்டாததுமான காரியம். நம்ம லைஃப்ல நிறைய விஷயம் நம்ம அறிவுக்கு புரியாது, அறியாத விஷயம், நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது ரொம்ப சிம்பிளான விஷயம். அறியாததும் எட்டாததுமான காரியம் ரொம்ப சிம்பிள். கோலை நீட்டி செங்கடலை பிளந்துரு, போயிட்டே இரு. இதனுடைய பின்னணி என்ன? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவ்வளவுதான். கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுற பழக்கம் மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு டஃப் சிச்சுவேஷனையும் ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமென் சொல்ற. எவ்வளவு கடினமான பாதையா இருக்கலாம், அதை சுலபமாய் உங்களால் கடந்து போக முடியும். ஆண்டவர் அங்கேதான் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். தொடர்ந்து 2 வசனத்தை படிச்சு 16 17 18 வாசிப்போம்.
எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி, நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி
பார்வோனாலும்
அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய
அவனுடைய
எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் இப்படி நான்
பார்வோனாலும்
அவன் ரதங்களாலும்
அவன்
குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது,
குதிரை வீரராலும் மகிமைப்படும் பொழுது
நானே கர்த்தர் என்பதை, எகிப்தியர் அறிவார்கள் என்றார்.
இப்ப கர்த்தர் சொல்றார், இந்த காரியத்தில் ஆண்டவருடைய மாஸ்டர் பிளான் ஒன்று இருக்குது. செங்கடலை பிளந்தது சும்மா ஒரு நாள் சம்பவம் மட்டும் நினைக்காதீங்க. ஒரு நைட்ல நடந்தது இது, நைட் நேரத்தில் நடந்த விஷயம் இது. ஒரு நைட்ல நடந்த ஒரு சின்ன சம்பவம் மட்டும் நினைக்காதீங்க. இது ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. கடைசி வரைக்கும் உங்க லைஃப்க்கு ஒரு பெரிய இம்பாக்ட் அது. இந்த பார்வோனாலும் அவனுடைய குதிரை வீரராலும் அவனுடைய ரதத்தின் மூலமாகவும் நான் மகிமைப்படுவேன். அந்த இடத்துல ஒரு தன்னுடைய மாஸ்டர் பிளான் ரிவீல் பண்றாரு. இதுக்கு நீ ஜஸ்ட் கோலை நீட்டி செங்கடலை பிளந்துட்டு ஒரு நைட்ல கிராஸ் பண்ணி போயிடுவேன். ஆனால் அந்த இடத்துல பார்வோனும் அவனுடைய சேனைகள் எல்லாம், குதிரை வீரர்களும் ரதங்கள் எல்லாரும் அந்த செங்கடலுக்குள் மூழ்க போகுது. மொத்த ராணுவத்தை நான் அழிக்க போறேன். மொத்த ராணுவத்தை அழிக்கும் போது எகிப்தின் தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் கர்த்தரே தெய்வம் என்பது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது அது உங்களோடு முடிவடைகிற விஷயம் கிடையாது. உங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு சாதகமாய் உங்களை நடந்துச்சு நினைக்காதீங்க. அதன் மூலமாய் ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு மகிமைப்படுவார். தேவன் நம்மை நடத்தும் பொழுது அது நம்முடைய லைஃபுக்கு மட்டும் கிடைக்கிற ஃபேவர் நினைக்காதீங்க. அந்த காரியம் உங்களை சுற்றிலும் ஏராளமான ஜனங்களுக்கு கர்த்தர் தெய்வம் என்பதை காட்டும். இங்க கர்த்தர் எகிப்தியர் சொல்றாரு, எகிப்தியர் மட்டுமா? நீங்க பைபிள் நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் இந்த பார்வோனையும் அவன் சேனையும் கர்த்தர் அழித்து போட்ட அந்த காரியம் எல்லா ராஜாக்களுக்கும் பயந்து உண்டு பண்ணுச்சு. மோவாபிய ராஜா பாலாக் பயந்தான், ஐயோ இந்த ஜனங்கள் வந்தாங்கன்னா நம்மளை அழிச்சிடுவாங்க. ஏன் பயந்தான்? செங்கடலை பிளந்த ஆண்டவர் அவர். அவங்களோடு இருக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல, செங்கடலை பிளந்தவர். அவங்களோடு இருக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. பார்வோன் அவனையும் அவன் சேனை அன்றைக்கு இருந்ததான வல்லரசு, அந்த நாட்களில் இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம், எகிப்திய சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தை ஒரே நைட்ல க்ளோஸ் பண்ணார் இந்த ஆண்டவர். அப்படிப்பட்ட தெய்வம் இவங்களோடு இருக்கிறார். காலகாலத்திற்கு அந்த மகிமை பேசப்பட்டது. இவங்களை குறிச்ச பயம் எல்லா ஜனங்களுக்கும், எகிப்தியர்கள் மட்டுமல்ல முழு உலகத்தில் இருந்த எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பயம் வந்துச்சு. இவங்க போன பாதையில் இருந்த எல்லாருக்குமே இந்த சம்பவம் ஒரு பயத்தை உண்டு பண்ணுச்சு. தேவநாம மகிமைப்பட்டது. ஆண்டவர் உங்களை நடத்தும் போது அது உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் நினைக்காதீங்க, தேவநாமம் அதன் மூலமாகத்தான் மகிமைப்பட வேண்டும். ஆமேன். அதன் மூலமாக தான் தேவநாம மகிமைப்படும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, கர்த்தரால் நடத்தப்படுங்கள். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமைப்படட்டும். அதுதான் இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறது. கர்த்தரால் நடத்தப்பட்டு கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழுங்கள். அதுதான் இம்மையிலும் நமக்கு ஆசீர்வாதம். அதுதான் நம்மை பரலோகத்திலும் கூட்டி சேர்க்கப் போகிறது. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். Glory to Jesus. ஆண்டவர் இந்த காலை நேரத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை நான் நடத்துறதுக்கு விரும்புறேன். உன்னுடைய ஃபியூச்சர் நான் பிளான் பண்ணி வச்சிட்டேன், ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன செய்யணுங்கிறது என் கையில் இருக்கிறது, நான் திட்டத்தில் வச்சிருக்கிறேன். நீ குழப்பத்தோடு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலக்கத்தோடு, பயத்தோடு, திகிலோடு உன் வாழ்க்கையை ஓட்டணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது என்ன நடக்க போதோ, எதிர்காலம் எப்படி இருக்க போதோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை தான் என்னுடைய நிரந்தரம் அப்படி நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் வாழ்க்கையில எல்லாம் மாற்றம் வருவதற்கு சாத்தியமே இல்லை. என் புருஷன் மாறமாட்டா, என் மனைவி மாறமாட்டா, என் பிள்ளைகள் மாறமாட்டா, என் கடன் சுமை மாறாது, என் சரீரத்தில் இருக்கிற வியாதி தீராது. இதை எதையுமே நீங்கள் நிரந்தரம் யோசிக்காதீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவர். எதையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவர். ஆண்டவர் அதை எப்ப செய்ய போறான்றது உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே உம்மை நான் தேடுகிறேன், உம்மை முழு இருதயத்தோடு நான் தேட வேண்டும். வேதத்தை கருத்தாய் வாசிங்க. வாசிக்கிற வேத வசனங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்காக அவருடைய வார்த்தையின்படி உங்களை அர்ப்பணித்து நடங்க. ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புகிறார், முன்னறிவிக்கிறார். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் முன்னறிவிக்கிறார். நம்மை குழப்பத்தோடு விடுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர், முன்னறிவிக்கிறார். சில காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுகிறார், சந்தோஷம். சில காரியங்களை தாமதப்படுத்துகிறார், ரொம்ப சந்தோஷம். சில காரியத்தை தர மறுக்கிறார், அதை விட ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நம்மை நடத்தினால் அது போதும், அதுதான் நமக்கு சந்தோஷம். என் சுய விருப்பம் அல்ல, என் ஆண்டவருடைய விருப்பம் என்னில் நிறைவேற வேண்டும். இன்றைக்கு என்னை ஆண்டவர் நடத்துகிறார் என்ற ஒரு நிச்சயம் எனக்கு இருக்கணும். நாளைக்கும் என் ஆண்டவர் என்னை நடத்தணும். என் வாழ்க்கையின் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் ஆண்டவரால் நான் நடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை நடத்தாமல் விட்டுவிட்டால் உங்க வாழ்க்கையில எக்கச்சக்கமான இழப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க. ஆண்டவர் உங்களை நடத்துகிறதை நிறுத்திவிட்டால் அல்லது நடத்தாமல் போய்விட்டால் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள் போய்விடும். சவுல் ஆரம்பத்தில் கர்த்தரால் அருமையாய் நடத்தப்பட்டான். அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் மீறி போகும் பொழுது கடைசியிலே கர்த்தரும் அவனை கைவிட்டார். அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு ஊரிமினாலும் தும்மிமினாலும் எனக்கு மறு உத்தரவு அருளுகிறது இல்லை. எவ்வளவு ஒரு வேதனையான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா அது? கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறது இல்லை. எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். கடைசியில் அவன் குறி சொல்லுகிற பெண்ணிடத்தில் போய் நிற்கிறான். ஆண்டவர் நம்மை நடத்தலைன்னா நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமையில் போயிடும். அது சவுல் அதற்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா, நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்க. நான் குழப்பத்தோடையே வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்க, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. எனக்கு அறியாத காரியங்கள், என் கற்பனைக்கு எட்டாத காரியங்களை கூட எனக்கு தெரியப்படுத்தி அதில் நடத்த நீங்க வல்லவரா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு தீர்மானத்தோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவரே, இன்னிலிருந்து நான் உண்மையாய் உண்மை நான் கூப்பிட போறேன்ப்பா, உண்மையாய் கூப்பிட போறேன். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அப்பொழுது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். எவ்வளவு சிம்பிளாக அந்த கசப்பான சூழ்நிலை மாறிச்சு. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே சொல்யூஷனை கர்த்தர் காட்டி கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு கர்த்தர் சொன்னா, நீ எங்கிட்ட எதுக்குப்பா முறையிடுற, உன் கோலை நீட்டி செங்கடலை பிளந்து போயிட்டே இரு, போயிட்டே இரு. நீ என்ன கூப்பிட்டுட்டல, இனி நீ போயிட்டே இரு. நீ என்ன கூப்பிட்டாச்சு, நான் உனக்கு பதில் கொடுத்தாச்சு, போயிட்டே இரு. இதுதான் ஆண்டவருடைய நடத்துதல். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நீங்க முன்னால போயிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் நம்மளை நடத்தலைன்னா நம்ம இருக்கிற இடத்துலயே ஸ்டாப் ஆயிடும். ஆண்டவர் நம்மளை அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா நம்ம லைஃப்ல தொடர்ந்து முன்னேற்றம் இருந்துட்டே இருக்கும். நீ போயிட்டே இரு, முன் செல்லுங்கள் என்று ஜனங்களுக்கு சொல்லு, முன்னேறி செல்லுங்கள் என்று ஜனங்களுக்கு சொல்லு. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், முன்னேறி செல்லுங்கள். ஒரே இடத்துல நிக்க வேண்டாம், செங்கடலை பார்த்து நிக்க வேண்டாம். என்ன கூப்பிட்டாச்சு, இப்ப நீங்க முன்னேறி செல்லுங்க, அடுத்ததை நான் பார்த்துக்குவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் இந்த காலை நேரத்திலும் எங்கள் ஆண்டவர் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தந்து எங்களை நடத்துவதற்கு நீங்க விருப்பம் உள்ளவர் என்பதையும், உம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறீங்க. நிச்சயமா எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் உம்மால் நடத்தப்பட வேண்டும் அப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் உம்மால் நடத்தப்பட வேண்டும். காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம் ஒவ்வொருவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென்.